ప్రకాశస్థం యథా దేహం సాలోకమభిమన్యతే ద్రష్ట్రాభాసం తదా చిత్తం ద్రష్టాహమితి మన్యతే యదేవ దృశ్యతే లోకే తేనాభిన్నత్వమాత్మనః ప్రపద్యతే తతో మూఢః తేన ఆత్మానం న విందతి. ఉపదేశ సహస్ర ప్రకరణం అదుల పద్య భాగం 12వ అధ్యాయం. ఆత్మస్వరూపத்தை பல விதமாக நமக்கு விளக்கி கொண்டிருக்கார். அதுல இந்த அத்தியாயத்துல பிரகாசஸ்வரூபத்தை ஆத்மா எப்படி இருக்கு, ஸ்வப்பிரகாசமாக இருக்கு. வேற எதாலையும் தான் ஒழிக்கப்படாமலும் எல்லா ஒளியும் எல்லோருக்கும் எல்லா பொருளுக்கும் கொடுக்கக்கூடியதான ஸ்வபாவமாகவும் இருக்கு, ஒளிமயமாக இருக்கு. ஆனால் அந்த ஒளியானது தன்னுடைய ஒளி, இன்னொருத்தனிடத்திலிருந்து இன்னொரு பதார்த்தத்திலிருந்து ஒளியே பெறல, ரெண்டாவது ஒளிக்கும் பதார்த்தம் இல்லை, இதனுடைய ஒளியினால்தான் அவைகளுக்கெல்லாம் பிரகாசமானது ஏற்படுகிறது. நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு கடோபனிஷத்தும் முண்டகோபனிஷத்தும் சேர்ந்து சொல்ற. அதனால நதபாசயதே சூரியோ நசதாங்கோ நபாவக யஜ்ஜத்வா நினைவத்தந்தே தத்தாம பரமம் மமா அப்படின்னு பகவத்கீதையும் இதே அம்சத்தை தான் சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசமாக இருந்த போதிலும் நாம் அதை அறிவதில்லை. அது ஏன் அறிவதில்லைன்னு பல காரணங்கள் கையில சொல்லியிருக்க. இப்ப நாம் அதைய அறியாத போனாலும் சரி, இன்னொன்னு ஆத்மான்னு நினைக்கிறோம், அங்கதான் ப்ராப்ளம். அறிய வேண்டியதான பொருள் அறியலேங்கிறது ஒரு அம்சம் இருக்கு, ஆனா இன்னொன்னு ஆத்மான்னு நினைக்கிறேன் பார்த்துடா, அங்கதான் ப்ராப்ளம். இதுக்கு விட்சேப சக்தின்னு பேர். ஒன்ன இருக்கக்கூடியதான விஷயத்த பாராமல் இருப்பது பற்றலாம், அதுக்கு ஆபரணம்னு பேர், மறைவு. பக்கத்து ரூம்ல சில பதார்த்தங்கள் இருக்கு, அதை நீங்க கண்ணால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, மறைவான இந்த சவர் இருக்கு, அதை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதுவும் தெரியும். இது வந்து மறக்கிறதுங்கிற மறைவுங்கிற அம்சம் ஒண்ணுதான் இருக்குதுல, ஆனா அந்த பொருளை வேற பொருளாக காணப்படுறது பார்த்தீங்களா, அதுக்கு விட்சேபம்னு பேர். கயறு கயராக தெரியாமல் கயறு பாம்பாமது பாம்பாக தெரிகிறதுன்னு சொல்றது பார்த்தீங்களா, இதுதான் விஷேபம் விட்சேபம். அதே மாதிரி கிழிஞ்சல் கிழிஞ்சலாக தெரியாமல் அது வெள்ளியாக காணப்படுகிறது, இதுதான் விட்சேபம். இப்படி இந்த விட்சேப சக்தியினால் நம்ம என்ன பண்றோம், வேற இன்னொன்னு அந்த பதார்த்தமா பாக்கிறோம். அதனால நமக்கு வரக்கூடியதான இன்ப துன்பங்கள் அதிகமாக இருக்கு. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், இப்ப விட்சேபத்தை பார்த்துன்றது பிரயோஜனம் இல்ல, ஆனா என்ன பண்ணணும், அந்த விட்சேபத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான இந்த ஆவரணத்தை போக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஆவரணம் போகணும்னா என்ன, ஆவரணம் போறதுக்கு உண்மையான பதார்த்த ஞானம், அந்த பதார்த்தனுடைய உண்மையானது நமக்கு தெரியணும். எதப்பிரவத்து பிரசா புராணி, இந்த உலகங்கள்லாம் எங்கிருந்து வந்ததோ அந்த தத்துவத்தை நம்ம பார்க்கணும், இது முக்கியம். இதை சொல்றதுக்காகத்தான் இந்த பிரகரணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார். பிரகாசத்தம் யதா தேகம் சாலோகமபிமன்யதே த்ரஷ்ட்ராபாசம் ததா சித்தம் திரஷ்டாஹமிதி மன்யதே பிரகாசத்தம் யதா தேகம். நம்ம வெயில்ல இருக்கும், வெயில்ல இருக்கும் பொழுது நம்ம சரீரமானது வெயிலுடன் கூட காணப்படுகிறது. நீங்க வெயில்ல இருக்கும் பொழுது உங்க சரீரமானது அதுக்கு மேல ஆலோகம் வெளிச்சம் வெயில் அதோட சேர்ந்து தான் தெரியுது. அப்பொழுது நீங்க என்ன நினைக்கிற, நம்ம சரீரமானது இப்படி பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிற. நியாயமா பிரகாசமா சரீரம் இருக்கா இல்லையா, சரீரம் இல்ல பிரகாசம், ஆனா பிரகாசமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நீங்க ஆலோசனை பண்ணிடையானால் சரீரம் தான். இந்த சரீரமானது வெளிச்சத்துல இருக்கும் பொழுது வெளிச்சமும் சரீரமும் சேர்ந்து தெரியுது. அதே மாதிரியே திரஷ்டாபாசம் சித்தம், உங்க மனசு இருக்க பார்த்தல சித்தம்னு சொன்னா மனசு புத்தி சித்தம் அகங்காரம் நாலு பொருள் இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அது உள்ள இருக்கக்கூடியதான ஒரு புலம், மற்ற புலன்கள் எல்லாம் வெளியில இருக்கு. கண்ணு காது மூக்குனாக்க நீங்க பாக்குற புலனை பார்க்காத போனாலும் புலன் செய்யக்கூடியதான வேஷத்தை பாக்குறது, புலன் செய்யக்கூடியதான செயலை பாக்குறது. கண்ணு பார்க்கிறது, பார்க்கறதுங்கிற செயல் உங்களுக்கு தெரியுது, கண்ணுங்கிறது வந்து அந்த கோலகம் உங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த இந்திரியமானது அதீந்திரியம், இந்திரியத்தை நீங்க பார்க்க முடியும். இந்திரியம்னா சக்தின்னு அர்த்தம், அந்த சக்தியை நீங்க பார்க்க முடியாது. ஆனா எதை பார்க்கிறேள், அதுக்குள்ள அது எங்க வேலை செய்யறதோ அதை பார்க்கிறேன், அந்த வேலை செய்யறதோ அதை மட்டும் இல்ல அந்த வேலையும் பார்க்கிறேன். கண்ணு பாக்கிறதுங்கறத நீங்க பாக்குறது, அதனாலதான் நான் கண்ணால இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க இதெல்லாம் எப்படி நடக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ண, திரஷ்டாபாசம் ததா சித்தம், இந்த மனசு எப்பொழுது ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டுள்ளதோ, அந்த மனசுக்குள்ள ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு கொள்ளதற்கோ அப்பொழுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, திரட்டா அகமிதி மன்யதே, இந்த புத்தியே நான் நினைக்கிறேன். வெயில்ல உங்க வீட்டு பையன் ஒரு கண்ணாடிய வச்சான், அந்த கண்ணாடியினுடைய வெளிச்சமானது உள்ள ரூமுக்குள்ள இருக்கக்கூடியதான செவர்ல விழருது. நீங்க என்ன பண்றீங்க, சூரியனுடைய வெளிச்சம் இங்க விழருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க. சூரியனுடைய வெளிச்சம் இல்ல அது, ஏன் அது மறுபடியும் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கண்ணாடியிலிருந்து வரக்கூடியதான வெளிச்சம் தான் உங்க ரூமுக்குள்ள இருக்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு, சூரிய பகவானுடைய வெளிச்சம் நினைக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் உங்க மனசுல ஆன்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்ட பிறகு முக்கியமான ஆன்மா பிரதானமான ஆன்மாயை விட்டுவிட்டு இந்த மனசுதான் சார் இப்படி பிரகாசிக்கிறதுங்கிற இதுதான் மனசு புலங்கள் பிராணன் சரீரம் இவைகளை ஆத்மா என்று நான் என்று கருதுகிறேன். சரீரத்து மேல ஏதோ விழுந்ததுன்னா எம் மேல விழுந்ததுங்கிற, மூச்சு வாங்கறது கட்டமா இருந்ததுன்னா பிராணம் தெரியா இல்ல எனக்கு தான் சிரமம்ங்கிற, மனசுல ஏதாவது ஒரு கவலை வந்துருதுன்னா எனக்கு கவலைங்கிற. உங்களுக்கு கவலை இல்லமா, உங்களுடைய மனசுக்கு தான் கவலை. கவலைங்கிறதோ பசிங்கிறதோ அந்தந்த உருப்படிகளுக்கு வருமே தவிர கேவலமான ஆன்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதான உங்களுக்கு வராது. ஏன், ஆத்மாவுக்கு இவைகள்லாம் தர்மம் இல்லை, ஆத்மா நிர்தர்மகம். கவலையோ சுகமோ இன்பமோ கலச்சலோ அலச்சலோ இவெல்லாம் எதுக்கு வரும், மனசுக்கு வரும். பசிதாகங்கள்லாம் பிராணனுக்கு வரும். எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்றது காரணம் என்ன, அது எங்க விழறதோ அதே ஆத்மா நினைச்சத்தினால வந்து சேர்ந்தது. சட்டைக்கு மேல இங்கு போட்டான் எரோ பையன், அந்த பையன் மேல போட்டு ஏண்டா எம் மேல இங்கு தெளிச்சுங்கிற, உங்க மேல தெளிக்கல அவன் எதனால போட்டான், சட்டையில தான் பிடிச்சான். ஆனா உங்களுக்கு என்னச்சு, சட்டையோட சேர்த்து நான்ங்கிற இங்கத்தான் வந்திருக்கு. காரணம் என்ன, நீங்க பண்றது இந்த நான் எனக்கூடியதான எண்ணமானது சரீரமே புலன்களே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. ஆனா நியாயமா எங்க இருக்க, மனசுக்கும் பின்னால இருக்க. ஆனா அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் மனசுல வந்ததுமே இந்த மனசே ஆத்மான்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். வெந்நீர் மேல விழுந்தது, கொப்பளம் ஏற்பட்டது, என்ன பண்ண, வெந்நீர் சுட்டுன்னு சொல்லணும் இல்லையா, நெருப்பு சுட்டது, வெந்நீர் சுடல, அந்த வெந்நீருக்குள்ள இருக்கக்கூடியதான நெருப்பு சுட்டது. ஆனா நீங்க என்ன, வெந்நீர் தான் விழுந்துருச்சு சுட்டுத்து அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இதுதான் விவகாரம், அதான் சொல்ற பிரகாசஸ்தம் யதா தேகம் சாலோகம் அபிமன்யதே, பிரகாசத்துல இருக்கக்கூடியதான இந்த உடலானது எப்படி வெளிச்சத்தோட காணப்படுகிறதோ, திரஷ்டாபாசம் ததா சித்தம் ததா, அப்படியே சித்தம் இந்த மனசானது திரஷ்டாபாசம், திரஷ்டான ஆத்மா, ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தோட சேர்ந்து, ஆபாசம் பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பத்தோட சேர்ந்து திரட்டா அகமிதி மன்யதே, நான் தான் திரட்டா அப்படின்னு நினைக்கிறான் கருதுகிறான். யதேவ திருஷ்யதே லோகே சேனாபின்னத்வம் ஆத்மன பிரபத்யதே ததோ மூடா சேன ஆத்மானம் ந விந்ததி. எதேவ திருஷ்யதே லோகே தேன அபின்னத்வம் ஆத்மனஹா, நீங்க உலகத்தில் எதை பார்க்கிறீர்களோ அதையே தானா ஆயிடுற, அந்தந்த பொருளா ஆயிடுற. அந்த பொருளா ஆனத்தினால தான் நீங்க ஆத்மாவை அறிய மாட்டேங்கிற. ஆத்மாவை அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணினா, மனிதன் புலன்கள்னால மனதுனால என்னென்ன பொருளை பார்க்கிறானோ அந்த பொருளாகவே ஆயிட்டான் சொல்லுமா. அதனால அவனுக்கு அந்த பொருளாக ஆனத்தினால ஆத்மாவை தெரியல, உள்ள இருக்கிற ஆத்மா தெரியல. இது எப்படி நான் அந்த பொருளாக ஆகலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பார்க்கிற பொருளாக நான் ஆகலையே என்று நினைக்கலாம். அப்படி இல்ல, குழந்தைகள்லாம் டிவி பார்க்கிற, அதான் அந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்கறான். கிரிக்கெட் மேட்சை பார்க்கறப்ப அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியணும், அதுலயே ஊறி போயிட்டான். கூப்பிட்டா கேட்கறது இல்ல, கையில ஏதாவது சாப்பிட கொடுத்தா அதை வச்சுட்டே இருக்கானே தவிர சாப்பிட மாட்டேங்கிறான். என்ன ஆயிடுது, அதோட ஒன்னா போயிட்டான். ஆகையால் தன்னையே மறந்தான். பழைய நாள்லாம் சினிமாக்கு போஸ்டர் ஓட்டுவான், இப்ப எல்லாம் அது ஓட்டுறதுக்கு இடமே இல்லைன்னு சொன்னா அப்படியே ஓட்டினாலும் பரிமாட்டு சாப்பிட்டு போயிட்டுறது. இந்த போஸ்டர் ஓட்டுறப்ப அதே பார்த்துட்டு மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாதி மாம் நமக்குரு அப்படின்னு அதோட அப்படியே ஒன்னா போயிட்டான். இங்கேயும் இங்கேயும் பின்னால வண்டி வருதோ என்ன பண்றதோ ஒன்னும் தெரியல. இது பாக்கிறமோ இல்லையோ, அனுபவிக்கிறீரோ இல்லையோ. அதே மாதிரியே எங்கேயாவது கடைக்கு போனேன்னா நீங்க அந்த பொருளை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுறது. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிறவா வந்து ஏதோ சொன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் திரும்புறேன். எந்த பொருளானது மிகவும் உங்க மனத்தை கவர்கிறதோ அந்த பொருளாக நீங்க ஆயிட்டேன், உங்க மனசாய். அதனால மனசு அந்த பொருளை பார்க்கறதுக்காக வெளியில போனதுமே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க, பார்க்க வேண்டிய ஆன்மாவை மனசுக்கு பின்னால் இருக்க ஆத்மாவையும் பார்க்கல. சர்வதா சர்வகாலம் எதிர மாட்டிருக்க, மனசு போனப்ப மனசோட இருக்க. அதே போல சங்கீதம் கேட்டு இருக்க, அந்த சங்கீதம் கேட்கும்பொழுது ஆஹா அப்படிங்கிற நடுவில் நகமா ருச்சிச்சு சுவைச்சு சொல்றான். அது வேற பார்க்கணும், இது வேணும்னு சொல்றது இல்ல, தன்னை மறந்து அந்த இது வரும்பொழுது அப்படி பாக்கிறான். இது திருஷ்டாந்தங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சில பேர் சினிமாக்கு பார்க்கும் பொழுது அதுல ஒரு அபிப்பிராயம் வரலாம். இப்படி அவ அதோட ஒன்னா போறதுங்கிறது நன்னா தெரியறது நமக்கு. இதுதான் காரணம். எதே வருஷதே லோகே தேனா பின்னத்வம் ஆத்மனா பிரபத்யதே. எதேவ துஷ்யதே லோகே, லோகத்துல எப்படி காணப்படுகிறதோ எந்தெந்த பொருள், தேன அபின்னத்துவம் ஆத்மனா, அதோட ஆத்மாவும் ஒன்று ஆயிடுகிறான், ஒன்னு ஆயிடுறான். பிரபத்தியத்தை ததோ மூடா, ஆகையால் மூடனா இருக்கிறவன். தேன ஆத்மானம் ந விந்ததி, அதனால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடையலையவன். ரொம்ப கிட்ட இருந்து எல்லாமே அறியக்கூடியதான சந்தர்ப்பத்துல இருந்த போதிலும் அறியல, அதான் விசேஷம். ஆத்மாவை அறியறதுன்னு ரொம்ப கஷ்டம் இல்ல, கிட்டத்தான் இருக்க, எல்லாத்த விட கிட்டத்தான் இருக்க. ஆத்மா சர்வார்த்தத பிரியம், சர்வாந்தரமாக ஆத்மா இருக்க, அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க. காரணம் என்ன, இதான் வெளிபொருளோட ஒன்னு அட்டாச் ஆகி அதோட ஒன்னா ஒன்றி போனதுனால நமக்கு நம்ம ஆத்மா தெரியலை. எதே வதிருஷ்யதே லோகே தேனா பின்னத்வம் ஆத்மனா பிரபத்யதே. அது வரைக்கும் அன்வயம். இதேவ துஷ்யதே லோகே, எது உலகத்துல காணப்படுகிறதோ தேன அபின்னத்துவம் ஆத்மன பிரபத்யதே, அதோட இவன் தன்னை ஒன்றாகி ஆகிவிட்டான். ஆத்ம அபின்னத்துவம் பிரபத்யதே ததா, இப்படி ஆனத்தினால மூடா தேன ஆத்மானம் நவீந்ததி. இவ்வளவு பெரிய சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்த போதிலும் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தே அர்ஜுன கட்டதி. இதயத்தில் இருந்தாலும் நம்ம புத்திசாலிகளா இருந்தாலும் வேதாந்தத்தை வாசித்திருந்தாலும் இப்படித்தான் இது பார்க்கணும் என்று அறிந்திருந்தாலும் நம்ம அதை பார்க்கல. அவ்வளவு தகமஸ்ய நவ ஆத்மத்வ பிரதிபத்திவத் ஆத்மனஹ த்ருஷ்யேஷு தத்வதேவ அயம் மூடோ லோகோ ந சந்யதா. தகமஸ்ய நவ ஆத்மத்வ பிரதிபத்திவத். இது ரொம்ப பேருக்கு சொல்லிட்டே இருக்க, பல முறை கேட்டிருக்கோம், ஆனாலும் அது மாதிரி தெரிகிறது. எப்படி பத்து பேர் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போக தொடங்கின, நடுவில் என்னாச்சு, அவளுக்கு ஒரு நதி வந்தது, நதியை தாண்டித்தான் போகணும். அந்த காலத்துல நதிக்கு பிரிட்ஜ் எல்லாம் ஒன்னும் கிடையாது. என்ன பண்ணுவான், நீந்து அந்த பக்கம் போன. வந்த எல்லோரும் கிளம்பினவா எல்லோரும் வந்ததான் பார்க்கணும்னு யாரோ அவனுக்கு இப்படி தோணிச்சு. மீதி பேருக்கு தோணல. அவன் என்ன பண்ணினான், எல்லோரும் சௌக்கியமா வந்திருக்குமா, நதிக்கு தாண்டி இருக்குமா, நீஞ்சு வந்திருக்குமா, இல்ல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த நதி பிரவாகத்தை அடிச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் வந்தாலே ப்ராப்ளம் தான். சம்சயாத்மா வினசியதி அப்படின்னு எல்லாத்த விட ரொம்ப மோசமானது சம்சயம். மகா பாபிஷ்டதரமா இருக்கிறது இந்த சம்சயம். என்ன சரின்னு எண்ண தொடங்கினா அவர் சும்மா இருக்கலாமா, எண்ண தொடங்கி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எண்ணினான். அவன் நினைச்சுட்டான் பத்தாவது அறுபடி போயிட்டான். வேற விவரம் இல்ல. அவனுடைய அபிப்பிராயம் என்னாச்சு, சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டதுனால எண்ணின அவசரத்துல என்ன பண்ணினா ஒன்பது எண்ணிட்டு ஒன்பது தான் இருக்கு, பத்தாவது ஆள் இல்லையே. அவன் என்ன பண்ண, சும்மா இருக்கலாமா பக்கத்துல இருக்கிற சொன்னான். அவன் என்ன பண்ணினா, இதே மாதிரிதான் ஒரு கவலை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும், சாதாரணமாக நமக்கு எல்லா புத்தியும் எல்லா செயலும் நல்லாத்தான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தர் ஒரு கவலை உண்டு பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், நிஜமாகவே நமக்கும் அது போல ஆயிடும். அது போல போட்டுதான் ரெண்டு பேர் எண்ணினா எல்லாரும் கவலைப்பட்டு யாரு போனாலும் பாக்கணும்னு நினைச்சு நினைச்சு பாக்கறான் சார். அதோட யாரோ ஒருத்தர் போயிட்டாரே, யாரோ ஒருத்தர் போயிட்டாரே, பத்தாவது ஆள் போயிட்டாரே சொல்ற. பத்தாவது ஆள் எப்படி போக முடியும், உங்கத்தான் சார் இருக்குங்கிறான். அப்ப என்ன, பத்தாவது ஆள் நதியில போயிட்டான். பத்தாவது ஆள் இவன் தான், என்ன ஒன்பது வரைக்கும் தான் எண்ணி இருக்கு, பத்தாவது யாரு இவன் தான். தான் பத்தாவது வியக்தியாக இருந்த போதிலும் பத்தாவது வியக்தி நதியில போயிட்டேன்னு கிளம்புறான். இதுக்கு என்ன சொல்றது, இந்த மூடத்தனம் இதை விட இருக்குமோ, இருக்காது. அதே மாதிரி தசமஸ்ய நவாத்மத்வ பிரதிபத்திவத் இந்த புத்தகத்துல ஸ்லோகம் எழுதுற காலத்துல அது எப்படி ரொம்ப டர்ஸா எழுதியிருக்காரு, பத்தாவது மனுஷன் ஒன்பதாவது நிலைய அறிந்த மாதிரி ஆத்மனஹா திருஷ்யேஷு, தன்னுடைய ஆத்மாவை அந்தந்த திருஷ்யத்துல கலந்து போனதை அறியாமல் எதை பார்க்கிறானோ அதோடனா அதோட ஆயிட்டானவன். ஆகையால் இவனுக்கு இவனை மறந்து போச்சு. அந்த பார்க்கக்கூடியதான ஆத்மா, அந்த வெளி பொருள் இருக்கு, அதுல இருக்கக்கூடியதான ஒரு அழகு, ஒரு வேண்ட, ஒரு ஆசை, ஒரு பதார்த்தம், அதெல்லாம் பார்த்து தன்னை மறந்தான். தன்னை மறந்து எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கான். அதான் தசமஸ்ய நவாத்மத்வ பிரதிபத்திவது, பத்தாவதா இருக்கக்கூடியதான மனிதன் ஒன்பது பேர்களை மட்டும் பார்த்துட்டு எண்ணி அதோட நின்னுட்டான். ஆத்மனஹா திருஷ்யேஷு, தலை போலேயே தன்னுடைய ஆத்மாவை திருஷ்யேஷு வெளி விஷயங்களில் ஒன்னாக சேர்த்து தத்வதே வாயம் மூடா லோகா நகன்யதே. ஆகியால் கிட்டையே நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான சுவாவமான ஆன்மா சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுதே, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த லோகத்தில் இருந்த திருஷ்டாந்தங்கள் பாருங்க இப்படித்தான். இந்த தத்துவமசின்னு வர்றதுக்கு தசமஸ்தமசிங்கிறது ஆப்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு அஞ்சாறு எக்ஸாம்பிள் கொடுக்க சார்னா முடியாது. எல்லா சாஸ்திரமும் இதைத்தான் சொல்றது. தான் தன்னாக இருந்த போதிலும் தான் அறிந்து கொண்டிருக்கும் பொழுதும் தன்னை மறந்து விட்டான். வெளி விஷயங்களை அறிகிறான், அதோட தான் ஒன்னா போயிட்டான். அதை விட நான் இருக்கேன் எனக்குடையதான ஸ்வபாவம் ஒரு நில அவனுக்கு புரியலை. அதனால இப்படி ஆயிடுச்சு. அதனால என்ன, ஸ்வம் குரு ஸ்வம் ததேவா இதி பிரத்யயௌ ஏககாலிகௌ ஏகநீடௌ கதம் ஸ்யாதம் விருத்தௌ ந்யாயதோ வத. ஸ்வம் குரு ஸ்வம் ததேவேதி. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ரெண்டு விதமான எண்ணங்கள் வந்து சேர்றது. ஒண்ணு என்ன, நீ இத பண்ணு அது பண்ணு, இத பண்ணு அது பண்ணுன்னு சொல்றது யார, நம்மள சொல்றது வேதமோ லோகத்துல மனுஷியாலோ பெரியவர்களே இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ற. இது நீங்க பண்ணுன்னு சொன்னப்புறம் பண்றேன். குழந்தைய படின்னு சொன்னா அப்பா மேல இருக்கக்கூடியதான பயத்தினாலேயோ இல்ல அபிமானத்தினாலேயோ நம்ம அப்பா சொன்னது கேட்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல புஸ்தகத்தை படிக்கிறான். இப்ப இவன் புஸ்தகத்தை படிக்கிறான்னு சொன்னா அப்பா சொன்னா ஸ்வம் குரு ஸ்வம் படா நீ படி அப்படின்னு சொன்ன. அவன் என்ன நினைக்கிறான், நான் படிக்கணும், படிக்கிறேன்னா அப்பாவுக்கு மனசுக்கு வருத்தம் வரும். அப்பா மனசுக்கு வருத்தப்பட்டா அது எனக்கு நன்மை இல்லை, ஆகையால் நான் படிக்கிறேன். இத்தனை நடக்கிறது படியின புத்தகத்தை டக்குன்னு எடுக்கிறேன் இல்லையா, அதுக்குள்ள இத்தனை எண்ணங்கள் வந்து பண்றேன். அதே மாதிரி இருக்கிற காலத்துல உபனிஷத்து என்ன சொல்லும், தேவா நீ ஒரு செயலும் செய்யறதில்லை, சாச்சா செயல்கள்னா இல்லாதான பிரம்மஸ்வரூபமாக தாங்கள் இருக்க அப்படின்னு பாருங்க. ரெண்டு வார்த்தைகளும், ஒண்ணு நீங்க இந்த செயலை பண்ணுங்கன்னு சொல்றேன், இன்னொரு வார்த்தையானது நீங்க செயலே பண்ணப்படாது, உங்கள்ட்ட செயலே இல்ல பரமாத்மான்னு சொல்றேன். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளும் இந்த ரெண்டு சென்டென்ஸும் எப்படி இருக்க, வாக்கியங்கள் எப்படி இருக்க அப்படின்னா, ஒண்ணு இருந்தா ஒண்ணு இராது. இந்த காரியத்தை நீங்க பண்ணணும்னு சொல்லி அதை நீங்க பண்ணினேலையானால் நீங்க ஆத்மாவை மறந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கல. ஆத்மா பண்ணுமோ பண்ணாது. கர்மணி அகர்மயப்பே அகர்மணித்த கர்மயா சபுத்திமான் மனுஷேஷோ அப்படிங்கிற கிருஷ்ண கர்மக்கிறது அவன் தானா, எல்லா கர்மாவும் பண்ணினா. ஆக்சுவலா பண்ணுன்னு சொன்னா வேதமானது புலன்களைத்தான் சொல்ற, அதான் பண்ண முடியும். பார்க்கணும்னு கண்ணால பார்க்க முடியுமே தவிர காலால பார்க்க முடியுமா, மூக்கால பார்க்க முடியுமா? பார்க்கிறதுங்கிறது கண்ணாலத்தான் முடியும். அதற்குள்ள இருக்கக்கூடியதான சர்வாத்மாவா இருக்கக்கூடியதான ஆத்மா பார்க்காது. ஆத்மாவில் ஒரு செயலும் இல்லையே, செயல் இருந்ததுன்னா என்ன ஆச்சுன்னாரு, அழிஞ்சு போயிடும். எந்த ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அதுவே போயிடும். செயல் இருக்கக்கூடியதான இடத்தில் அந்த செயல் இருக்கிற இடமே இருக்கும் பொருளே அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளும் பிறந்தது இருந்தது வளருகிறது மாறுகிறது குன்னி போறது அழிஞ்சு போறது இப்படின்னு ஆறு பாவ விகாரங்கள் எல்லாத்துக்கும் உண்டு. ஒரு பையன் பிறந்தான்னு சொன்னா பிறந்தான், பிறந்தது பிறகு என்ன, தாயும் குழந்தையும் நலம் அப்படிங்கிற அதுல இருந்து இருக்கான இருக்கான்னு சொல்றது, பிறந்திருக்கான்னு சொல்ற ஒரு அந்த கணம் பிறந்தான் அவ்வளவு. அதுக்கப்புறம் சௌக்கியமா இருக்கான், எல்கேஜிக்கு போறான், அது பண்றான் இது பண்றான் ஏதோ சொல்லிட்டு இருக்க. நீங்க பிறந்ததற்கு பிறகு இருத்தல், அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டே இருந்தா வளர்ந்துட்டான். முதல்ல சாதாரண சின்ன குழந்தையா இருந்தா ஒரு ஆறு மாசம் நீங்க வெளியில போனேன், மறுபடியும் வந்து பார்த்தா நான் வளர்ந்துட்டான். என்னது அற்பத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற. இப்ப விவகாரம் என்ன வளர்ந்துருக்கான், வளர்ந்த பிறகு என்னாச்சுன்னா மாறி இருக்க, முன்னால இருந்ததான ஒரு முக விவகாரங்கள்லாம் இப்ப வேற ஆச்சு. பிறக்கிறப்ப பார்த்தா அம்மா சாயலா இருந்தது, இப்ப அப்பா சாயலா இருக்காரு. என்ன விவகாரம் அது வளரும் பொழுது நமக்கு என்ன போறது, அந்த குழந்தைகளுடைய ஸ்வரூபம் மாறுகிறது. ஜாயதே அஸ்தி வர்தே விபரிணமத்தே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னார், ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஹைட்டோட குறையிறது கொஞ்சம் கொஞ்சமா. அது இப்படி குறையிறது, டாக்டர் வாக்கிங்னு சொன்னார், வாக்கிங் போனா ஹைட்டு தான் குறையுது, ஹைட் குறையல அப்படி குறைஞ்சிட்டு போறது. ஒவ்வொரு அவயமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கடைசியில் ஒரு நாளைக்கு இல்ல இருக்கிற சுபாவமே போயிடுது. ஒரு 100 வயசு ஆச்சு, என்ன பண்றது, பார்க்காம அவர்னா காலமாயிட்டார் அப்படிங்கிற. இப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கே இப்படி சொல்ற மாதிரி ஒரு பில்டிங்கோ இல்லது ஒரு குடமோ எதை எடுத்துட்டாலும் பில்டிங் கட்டியாச்சு, இவ பில்டிங் அழகா இருக்கு, சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னாச்சு, உள்ள இருக்கக்கூடியதான இடங்கள்லாம் சவரல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அதுக்கெல்லாம் நல்லா தட்டி பூசி கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணிருக்கேன், அப்புறம் பெயிண்ட் பண்ணிருக்கேன். முதல்ல போட்ட அழகான பெயிண்ட் இருந்தது, ஆனாலும் யாரோ சொன்னார் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை வச்சு ஒரு வயலட்டா கட்டுறது கடினம், முழுக்க மேல இருந்து கீழே இருந்து ஒரே வயலட்டா ஒரே நீளமாக்கிட்டு கட்டி வச்சுட்டான். விவகாரம் என்னடா, யாரோ சொன்னார் பெயிண்ட் வேலை போல இப்படி கலப்பி விட்டான்னு வச்சுக்கலாம். இந்த வாஸ்து சாஸ்திரம் படி சொல்றா போல ஒண்ணும் தெரியல, இவா சொன்னா விவகாரம் முழுக்க. அப்படியே ட்ரெயின்ல போனேன்னா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான் வீட்டுக்கு. என்ன லோகத்துல ஜனங்களுடைய ஒரு நினைப்பு பார்த்தா அப்படி. இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொன்னார், ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல இணைஞ்சு விழுது. கார்பரேஷன் காரணம் தான், இதை பாருங்க இந்த பில்டிங்க்கு வயசு ஆயிடுச்சு, அது உடச்சிட்டு மேல கட்டணும்னா கேட்கல. ஒரு நாளைக்கு உடஞ்சு போயிடுச்சு நிஜமா. விவகாரம் நடந்தார். அப்ப இடிச்சு மருவியும் கற்று, அதனால என்னச்சு ஜாயதே, பிறந்தது, அஸ்தி இருக்கு, வர்த்தது, வளர்கிறது. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் ஒரு மூலையில ஒரு ரூம் போடுங்கன்னா, மேல ஒரு ஷெட் போடுங்கன்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது, ஜனபதார்த்தமும் வளர்றதுன்னு. அப்புறம் விபரிணமத்தையே மாறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது, ஒரு நாளைக்கு இல்லாம போயிடுது. இந்த ஆறு பாவதிகாரங்கள் எல்லா பொருளையும் இருக்க, அந்த எல்லா பொருளையும் அதுல ஒரு செயல்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஒரு நாள் கழிஞ்சு போயிடும். அதனால ஒரு செயலும் இல்லாதான ஒரு ஆகாசம் போன்ற பதார்த்தங்கள்லாம் ரொம்ப நாள் இருக்குமே தவிர, மற்ற எல்லாம் மாறுகின்றதான பொருளானது அழிஞ்சு போயிடும். உபயன் அபயன் தர்ம விகரோபிக்கு தர்மினம் வார்த்தைக்கத்துல இருக்கு, புரதாரண்ய வார்த்தைக்கத்தில். அப்படி எந்த பொருளானது வேலை செய்கிறதோ, எது அழிகிறதோ, எது மாறி மாறி கொண்டிருக்கோ, ஒரு நாளைக்கு இந்த மாற்றமானது இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து விடும். ஆகையால் துவம் குருன்னு சொன்னேலையானால் ஒரு நாளைக்கு அறியக்கூடியது. அதே போல துவம் ததே வேதி நிய பிரம்மம் அப்படின்னு சொல்றது பிரத்யய ஏகாலிகம். இப்படி இரண்டு விதமான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரே சமயத்துல வருமா? ஏகனிதம் ஒருவர் இடத்திலேயே நீங்க வேலை செய்யறீங்க, நீங்க ஆத்மாவா இருக்க நடக்காது. ஏன்னா ஆத்மாவில ஒரு வேலையும் இல்ல, இருக்க முடியாது, மாறாதது. ஒரு வேலை மாறிச்சு செயல்னா என்ன அர்த்தம்? மாறுதல் அர்த்தம். சாப்பிடுறதுங்கிற செயலை பண்றேன் நல்லத்தான் இருக்கு, ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னால எப்படி இருந்தேன்? நீங்க ஒரே பசியோட இருந்தேன், சாப்பிட்ட பிறகு அந்த பசி கண்டினியூ ஆகுதா? பசி கண்டினியூ ஆச்சுன்னா சாப்பிடலன்னு அர்த்தம். நன்மை சாப்பிட்ட பிறகு என்னாச்சு? முன்னால இருந்த பசி இல்ல. சோ பசிங்கிறது சாப்பிடுறது உட்கொள்கிறது எனக்கூடியதான செயலுக்கு, தான் செய்வதற்கு இந்த செயலை ஆரம்பத்திற்கு முன்னாலையும் அந்த செயலை முடித்த பிறகும் பார்த்தேலையானால் அது எது பண்ணித்தோ அதுல ஒரு மாறுதல் இருக்கணும். நீங்க பசியோட இருந்தேன், பிறகு சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடித்த பிறகு இன்னும் பசியோட இருக்குன்னு சொன்னாதீங்க. பசு இல்ல இப்ப, இது மேல கொடுத்தா ஏதோ மைசூர் பாக்கா அதை இதை கொடுத்தா சொம்புல வாங்கி வச்சிருக்கல், ஏன்னா பாதி ராத்திரில சாப்பிட்டது. விவகாரம் என்ன, அதுக்கு மேல உங்களால் சாப்பிட முடியாது. அதனாலதான் தானங்களுக்குள்ள அன்னதானம் வசதி, தியானங்களுக்குள்ள ரொம்ப உசத்தியான தியானங்கள் வித்யாதானம்னு ஒண்ணு, அன்னதானம்னு ஒண்ணு. வித்யாதானமானது கொடுத்தா அவளுக்கு நிஜமான ஒரு ஸ்ரேயஸ் உண்டாகுது, அதோட தனக்கும் தானத்தை கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது வித்யாதானம் ஞானதானம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது அன்னதானம். இந்த அன்னதானத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இங்கத்தான் இவன் போறோங்கிறான், மீதி எல்லா இடத்துலயும் போருங்கிற வார்த்தை வரல. இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே சார் அப்படி இருந்தா தோணும். இந்த திருப்தியானது எதுல வரும்? அன்னதானத்தில் தான். இதுக்கு மேல போட்டேன்னா எனக்கு மேல முதுகு போட்டான் பண்ணாச்சுன்னா, போட்டா நீங்க அவருடைய முதுகுல தான் போடணுமே தவிர முடியாது. அந்த அளவுக்கு போரும் அப்படிங்கிற பாருங்க. அப்படி ஒரு விதமான மாறுதலும் இல்லாதது ஆத்மா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செயல் இல்லை, ஆத்மாவில செயல் இல்லை, சரீரத்தில் செயல் இருக்கு. ஆகையால் கர்மணி அகர்மய பசேத் அகர்மணிச்ச கர்மய, அசையாதா இருக்கக்கூடியதான ஆத்மாவில ஒரு செயல் பண்ற மாதிரியும், செயல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை ஒன்னும் பண்ணலன்னு நினைக்கிறதும் அந்த ரெண்டும் தப்பு. அதான் சொல்றார், தொம் குரு தொம் ததேவா, நீ இதை செய்ய, நீ அதுதான் ஆத்மா தான் என்ற பிரத்யங்கள், பிரத்யங்கள்னா எண்ணங்கள், ஏககாலிக ஒரே சமயத்தில் ஏகநீட ஒருவனிடத்துல எப்படி இருக்கும்? ராத்திரி தூங்குறப்ப நான் ஒரு காரியம் பண்ணல, முழிச்சுட்டே பண்றேன்னா வெவ்வேறு காலத்துல இருக்கலாம். இந்த ரெண்டும் வெவ்வேறு காலத்தா தனித்தனியா இருக்கிறோம். இவர் ஜீவன் முக்தர், இவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். இவர் அஜ்ஞானி, எல்லா வேலையும் செய்யலாம் இருக்கலாம். இவரே அஞ்ஞான நிலையில எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தார், இப்ப அறிந்தார், ஆகையால் செய்யலை, இப்படி இருக்கலாம். ஆனா ஏக காலவும் ஏக நீடவும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல ஒரு மனிதன் இடத்துல இருக்காது. கதம் சியாதாம் விருத்தோ நியாயத்தோவதா, விருத்தமான பதார்த்தங்கள் இத நியாயத்தோவதா, நினைச்சு இது நினைத்து யோஜனை பண்ணி அபரம் பண்ணு அப்படிங்கிறது. தேகாபிமானினோ துக்கம் ந அதேஹஸ்ய ஸ்வபாவத ஸ்வாபவத் தத்ப்ரஹாணாய தத்வமித்யுச்யதே த்ருஷேஹே தேகாபிமானினோ துக்கம். நன்னா யோசனை பண்ணி பாருங்க, எப்பொழுது நான் எனக்குடையதான எண்ணம் உங்களுக்கு இருக்கோ சரீரத்தில், அப்பத்தான் துன்பம். எல்லா ப்ராப்ளமும் எப்ப வருதுன்னு நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காலத்தில், முழிச்சுட்டு இருக்கக்கூடியதான காலத்தில் இந்த சரீரத்தை நான் நான் நம்புறேன், நான் நான் கருதுகிறேன். ஏண்டானா அதுக்கு மேல ஒரு கொசு வந்து உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணித்தான் இருக்கேன், உட்கார்ல அதுக்குள்ள அதை அடிக்கிறதுக்கு முடிச்சு பாக்குறேன். ஏன் என்னுடல், என்னுடல் நான் என்ன ஆச்சு, என்ன சத்தம் போட்டேள் அடிச்சேள், என்ன கொசு என்னை கடிக்க வந்தது, உங்களை கடிக்க வரல, உங்க ஆத்மா ஒண்ணும் பண்ணாது கொசு. ஆனா என்ன, இந்த சரீரத்துல உட்கார்ந்து அதுல குத்த ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் நீங்க என்ன பண்ணேள், அதை கொல்லணுங்கிறதுக்காக அடைக்க தொடர்ந்தேள். இது எப்ப வருது தெரியுமாண்ணா, இந்த உடல் எனது, என்னை குத்த வருகிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை அழிக்கிறதுக்கு வழி பார்க்கல. கொசு கண்டா ரொம்ப பயப்படுறோம், ஒரு டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறோம். இந்த டெங்கு ஃபீவருக்கு கேபிட்டல் இந்தியா தான், அதுயா அதுக்கெல்லாம் எதா பண்ணிருக்கா, ஒரு நாளை தயார் பண்ணிருக்கா, இப்படி எல்லாம் பேப்பர்ல போடுறோம். அதை பார்த்து ரசிக்கிறல் விவகாரம் முழுக்க. அப்ப விவகாரம் என்ன, அந்த டெங்கு ஃபீவர் காலமே 9 மணிக்கு குத்துற கொசுனால தான் வருதான், 11 மணிக்கு வந்த கொசுவும் காலம் வந்த கொசுவும் இல்லையா, கரெக்டா அந்த 9 மணி அடிக்கிறப்ப ஒரு கொசு கடிச்சதுன்னா டெங்கு ஃபீவர் வருது. என்னென்னமோ சொல்றான் சார், நமக்கு ஒன்னும் புரியல விவகாரம் முழுக்க. ஆனா என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சரீரத்தை குத்தும் பொழுது என்ன குத்துறது, என்ன கடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இது போல ஒரு எண்ணம் எப்ப இருக்கோ, எப்ப என் சரீரத்தை கடிக்கும் பொழுது என்னை கடிக்கிறதுங்கிற எண்ணம் எப்பொழுது உங்களுக்கு வந்ததோ அப்பதான் துன்பம். சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் வந்த சமயத்தில் துன்பம், நான் எனக்கக்கூடியதான எண்ணம் வரலன்னா துன்பம் இல்லை. அது எப்படி தெரியுது, அதே ஸ்வபாவது தூங்குறான் சுவாமி, தூங்குறும் பொழுது அந்த கொசு வந்து கடிச்சாலே இவனுக்கு ஒன்னும் தெரியல. அதே போலயே குளிர் தெரியல, ரொம்ப வெயிலா இருக்க அப்படியே அவன் வேஸ்ட் கொட்டுறது சரீரத்துல அப்பவும் தெரியல. பாத்தீங்கள இந்த சரீரத்துல வெயில இருந்து அப்படியே வேர்த்து கொண்டு இருக்கு, அந்த வேர்த்து கொட்டுறது கூட அவனால தெரியல. அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் தூக்கத்தோடைய, கொஞ்சம் முழிச்சுட்டான்னு வச்சுங்களேன், அப்ப அர்ஜென்டா பாத்ரூம் போகணும், அங்கே போகணும், இவன 1000 கட்டங்கள் இவனுக்கு. அதனால மனிதனுக்கு எப்பொழுது கட்டம் வருது, எப்பொழுது சுகமா இருக்கிறான் என்று நாம் பார்ப்போமே ஆனால், இந்த ஸ்தூல சரீரத்திலேயோ சூக்ஷ்ம சரீரமான மனதிலேயோ நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமையானால் அப்பொழுது துன்பம். தூங்கும் பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இந்த சரீரத்தில் இல்லை. ஏன் இல்லைன்னா அறியலையே, நீங்க அறியலையே. தூங்கும் பொழுது என்ன சுகம் பண்ணேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன். நீங்க சொல்றபடி சுகமாக மஸ்வாப்சம் நகிஞ்சித வேதிசம், நன்றாக தூங்கினேன், சுகமாக தூங்கினேன், ஒன்றையும் அறியாமல் தூங்கினேன். எதையும் அறியலேன்னா உங்களுக்கு சுகம், அறிஞ்சா சுகமா இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம், ஆனா மேக்சிமம் துன்பமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மளை கண்டு பயத்தறிதல் பண்ணிட்டு இருக்கான், இவனை பார்த்து அவனுக்கு, அவனை பார்த்து இவனுக்கு, என்ன விவகாரம் அப்படி, உமக்கு என்ன சுவாமி, உனக்கு உங்க பசங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கிறாங்கிறோம். பசங்க சொன்ன பேச்சு கேட்டா உமக்கு என்ன கவலைன்னு, உங்க பையனும் கேட்கலையா, அவனுக்கு வசதியா இருந்தா சொன்ன பத்தி கேட்பான். விவகாரம் என்னடான்னு நீங்க அவளுக்கு சொல்றது, அவளுக்கு இஷ்டமாக நீங்க சொல்லணும். அப்பா வாசிச்சப்போ அப்பா சொன்ன பேச்சு கேட்பான். கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களும் அவரும் ரெண்டு பேர்ல ஒருத்தான் இருக்கலாம் வீட்டுக்குள்ள, அப்படி விவகாரம் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேடையானால், சரீரத்துல இந்த உடல்ல நானக்கூடியதான எண்ணம் இருக்குமேயானால் அப்பொழுது துன்பம். சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது இல்லையோ தூக்கம் போல அப்பொழுது துன்பம் இல்லை. ஆகையால் தத்ப்ரஹாணாய இது இப்படிப்பட்டதான துன்பத்தை நாம் போக்கி ஆகணும் இவ்வுலகத்துல இப்பொழுதே அப்படின்னு நினைச்சலையானால் தத்துவமித்யுச்சதே த்ருஷேஹே. அதனால்தான் இந்த ஆத்மாவுடைய தத்துவம், ஆத்மா எப்படி இருக்கு அப்படிங்கிற விவகாரம் நமக்கு சொல்லணும், சொன்னாதான் புரியும். ஏன்னா அந்த மயக்கத்துல இருந்திருக்க ஒரு பூச்சி இருக்கு, அந்த பூச்சியானது நதி ஜலத்துக்குள்ள விழுந்திருக்கு, விழுந்த பிறகு அதுக்குள்ள ஒரு சுற்றுல விழுந்திருக்கு, சுத்தின்றே இருக்கு. அது என்ன பண்ண பாவம், அதுல இருந்து என்னன்னா வெளியில இருக்கிறவன் தான் அந்த சுழல்ல இருந்து அதை எடுக்கணும். அந்த சுழலுக்கு எம்பி எம்பி குதிச்சாலும் மறுபடியும் சுழல்லையே மாட்டி கொண்டிருக்க, அதே மாதிரிதான் நம்மளும் ஏதோ ஒரு சுழல்ல மாட்டின் இருக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகணும்னு கவலை, ஸ்கூல்ல போன பிறகு அப்புறம் காலேஜுக்கு போனா பரவாயில்ல, கழுத சுமக்கிற அளவுக்கு புஸ்தகத்தை கொடுத்துட்டு இருக்கா ஸ்கூல்ல, ஒரே ஒரு ரஃப் நோட் மட்டும் எடுத்துட்டு போனா பரவாயில்ல காலேஜ்ல, நினைச்சுன்னா காலேஜே போகணுங்கிறான். காலேஜ் போனா அதுக்கப்புறம் என்னடா இவ்வளவு பாடம் இருக்க, உத்தரவு ஒழுங்கா சொல்லி தரலையே, பாஸ் பண்ணலாம் கட்டமே அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு கவலையோட ஏதோ இந்த காலேஜ் ஆயிடுத்துனா பரவாயில்லன்னு நினைச்சான். வெளியில வந்ததுமே உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்கிறது, உத்தியோகம் இல்லாம என்ன பண்றது, படிச்ச பாஸ் பண்ணிட்டு ஒரு பையனுக்கு உத்தியோகம் இல்லையா, எல்லாரும் எல்லா வேலையும் பண்றான், அப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டுவா, அம்மா வந்து மிஷின் போய் இதை அழிச்சு அரைச்சண்டுவா, பரிசியா ஒண்ணு இவனுக்கு என்னதான் உத்தியோகம்னு வந்தா தேவையே அப்படின்னு நான் சொல்லி ஒரு கஷ்டப்படுறேன். உத்தியோகமும் வந்தாச்சு, உத்தியோகம் வந்து முதல் சம்பளம் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்து விட்டான், இனிமேல் கொடுக்க போறவங்க இல்லையோ டவுட் தான், முதல் தான கொடுத்து விட்டான். கொடுத்ததுமே என்ன சொன்னாரு, அம்மா சும்மா இருக்காளா, இவனுக்கு வந்தாச்சு ஒரு கால் கட்ட போடுங்கிற, கால் கட்ட எப்ப போடுறதுன்னு தெரியல, ஆனா எல்லாரும் இந்த வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா என்ன, தவ தாசோகம் தவ தாசோகம் தாசோகம் தவ தாசவதே, இப்படி நம்ம சொல்றோம் நியாயமா. விவகாரம் ஆத்துக்காரர் சொன்ன பேச்சையும் கேட்கணும், அம்மா சொன்ன பேச்சையும் கேட்கணும், இது ரெண்டு பரஸ்பர விருத்தமா இருக்கு, எப்படி இருக்கிறது இந்த சூழல்ல மாட்டேண்டா, இதுக்குள்ள ரெண்டு ராட்சச குழந்தைகளா பிறந்தா, இது மேல சொல்லணுமா இன்னொரு சூழல், இப்படி வரிசையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் நடக்கதான், இந்த கட்டத்துல இருந்து அந்த கட்டம், அந்த கட்டத்துக்கு இந்த கட்டம், இப்படி சூழல் இருந்துட்டே இருக்கு. கடைசியில ஒரு 80 வயசு ஆயிடுது, இது மேல யாரும் மதிக்கல, அவாவா சொல்லாம சினிமாவுக்கு போற, டிராமாவுக்கு போற, கச்சேரிக்கு போற, போனவா எப்ப வருவாருன்னு தெரியல, இவருக்கு செல்போன் கொடுத்தது கூட வாங்கிட்டு போயிட்டா, ஏண்டாங்க அது அடிச்சாலோ அது கேட்டாலோ உங்ககிட்ட காது கேட்கலையே, செல்போன் எதுக்குட்டான், ஏதோ அது ஒண்ணு கையில வச்சுட்டு எல்லாரும் வச்சுட்டு இருக்கான், தானும் கையில வச்சுருக்கான் கொஞ்ச நாளைக்கு, இப்ப அதுவும் இல்ல, என்னடா கடைசியில இதை விட்டு ஒரு நாளைக்கு விட வேண்டும். இப்படி சுழலுக்குள்ள சுழல், சுழலுக்குள்ள சுழல், இப்படி மாட்டின்றே இருக்கான் சுவாமி இவன். இதெல்லாம் எப்பொழுது முடிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஆக்சுவலா தூங்கும் பொழுது ஒரு விதமான ஸ்வரூபமும் இவனுக்கு இல்லை. அதான் பாக்கற தேகாபிமானினா துக்கம், தேகத்தை நான் நான் என்று நினைக்கும் கருதும் பொழுதுதான் ஜாகிரன் நிலையில தான், ஒழிப்பு நிலையில தான் ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருகிறது. அதேஹஸ்ய சரீரத்தில் அபிமானம் இல்லாதவனுக்கு ஸ்வாபவது தூங்கும் பொழுது மாதிரி, தத்பிரஹாணாய அந்த துக்கத்தை போக்கடிப்பதற்காகத்தான், தத்துவமிதி உச்சதே த்ருஷே, தத்துவம் அந்த பரமாத்மா தான் நீங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் அவனுக்கு கூறுகிறது. திருஷேக்ஷாயதாரூடா முகச்சாயேவ தர்சனே, முகச்சாயேனான் இருக்க புஸ்தகத்துல முகச்சாயேவான்னு வச்சுக்கணும், திருஷேஹே சாயதாரூடா முகச்சாயேவ தர்சனே பஷ்யந்தம் பிரத்யயம் யோகே திருஷ்ட ஆத்மேதி மன்யதே. நம்ம கண்ணாடிக்கு முன்னால பாக்கிறோம், நிக்கிறோம், கண்ணாடிக்குள்ள இவாளுடைய பிரதிபிம்பம் வருது. எப்பொழுது இந்த பிரதிபிம்பம் வந்த பிறகு அதையே நான் நினைக்கிறேன், அதையே நான் நினைக்கலையே, எனக்கு தெரியுமே, நான் வேற கண்ணாடிக்கு முன்னால நான் இருக்கேன், கண்ணாடிக்குள்ளதான் என்னுடைய பிரதிபிம்பம் இருக்கு, அது வேறு நான் வேறு, இப்படி எல்லாம் நல்லா தெரியுமேங்கிற, உங்களுக்கு தெரியலே நான் சொல்லலையே, தெரியுது. ஆனா பேரன் வந்து பக்கத்தில் நின்று கண்ணாடிக்குள்ள தாத்தா இருக்கா, கண்ணாடிக்குள்ள யாரோ இருக்கா, யாரோ இல்லட்டா நான் தாங்கிறாரு, என்ன சுவாமி இப்ப 60 வயசும் வாழ்க்கை வந்திருக்கு, நீங்க கண்ணாடி முன்னாவே நிற்கிறவர், கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நீங்கள் சொல்ல முடியுமா? அது பொய் சொல்றேங்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்ல. அவன் உண்மை சொல்ற மாதிரியே கண்ணாடிக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா நான் தான்ங்கிறான். என்ன சுவாமி 60 வயசு ஆச்சு, இன்னமும் இந்த சின்ன வித்தியாசம் தெரியலையா? கண்ணாடிக்குள்ள இருக்கிறது யாரு? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் மனதில் ஆன்மாவனுடைய பிரதிபிம்பம் வந்த பிறகு என்ன சொன்னேன், இந்த மனது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்மான்னு நினைக்கிறது சரீரத்தையோ மனதையோ பிராணனையோ புலன்களையோ, அது என்ன பிரதிபிம்பத்தினால வந்ததே தவிர உண்மை இல்லை. கண்ணாடிக்குள்ள நீங்க போனீங்கன்னா கண்ணாடிக்கு முன்னால நீங்க நிக்கிறீங்க அவ்வளவுதான். கண்ணாடிக்கு முன்னால நின்னதுனால என்ன தெரிஞ்சது? கண்ணாடிக்குள்ள நீங்க இருக்கா போல நினைச்சு தான் பிரமம்னு பேரு. பொய்யான ஞானம் என்ன பண்ணனா, இந்த சரீரம் எனதே தவிர நான் இல்லை, மனது எனதே தவிர நான் இல்லை. அந்த மனதில் பிரகாசம் வரும் பொழுது அதையே நான் என்று கருதுகிறதே தவிர, அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா, மனது எந்த ஆத்மாவினால பிரகாசத்தை பெற்றதோ அதுதான் நிஜமான ஆத்மா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசையும் சரீரமும் ஆத்மா நினைச்சதை கவலைப்பட்டு இருக்கும். எத்தனை தான் சார் நீங்க சொன்னேன், நானும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லாம இல்ல, ஆனா அனுபவத்துக்கு வந்ததா இது பொய்யா இருக்குமா? பொய்யா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன் சான்ஸ் இல்ல பொய்யா இருக்கிறதுக்கு? வேதம் சொல்றது, சொல்லியிருக்க அவளுக்கு அனுபவம் வந்தவா சொல்லியிருக்க. நமக்கு அனுபவம் வராத போனாலும் இது பொய் என்று சொல்றதுக்கு வழி கிடையாது. அப்படி இருந்து பாருங்க, எத்தனை தரம் நம்ம சொன்னாலும் கேட்டாலும் அதே மாதிரி இருக்கேன். 60 வயசு வந்தாலும் இனிமேல கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நான் தான் தானே சொல்லிடுறேன். நியாயமா என்ன சொல்லணும், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிடும் இல்லையே. அதுக்கப்புறம் வேற சொல்றோம், என் பேரனுக்க இது நானா என்னுடைய ரிஃப்ளெக்ஷனான டவுட் வரும், எனக்கு ஒழுங்கா சொன்னா புரியாது. ஆகையால் சொன்னேன், ஒழுங்கா சொன்னா புரியாதுங்கிறதுக்காக போய் சொல்றதா? ஆனா நியாயமா பார்த்தேன், நீங்களே அந்த சந்தர்ப்பத்துல மறந்து யாருன்னா நானும் சொல்லிட்டு அவ்வளவுதான், என் போன்றதானதுன்னு சொல்லணும் நியாயமா. அப்படி சொன்னா இல்ல, அதேதான் சுவாமி விவகாரம். ஆத்மாவனுடைய சாயா ரிஃப்ளெக்ஷன் எதாரூடா, எதை பற்றி இருக்கோ, எதை பிடித்துக் கொண்டிருக்கோ, முகச்சாயேவ தர்சனே, முகச்சாயை தன் நம்மளுடைய முகத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில எப்படி பார்க்கிறீங்களோ, பத்யந்தம் பிரத்யம் யோகி, அதை பார்த்து கொண்டு ஒரு மனுஷன் திருஷ்ட ஆத்மேதி மன்யதே, ஆத்மாவையும் பார்த்துவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். சம்சமூடம் செய்யதே அந்யம் பிரத்யம் வேத்தி நோத்ருஷே சயேவ யோகினாம் பிரேத்த நேதரஸ்யன்னம்சயம்ச. இப்படி பிரதிபிம்பத்தை பார்த்த நான் என்கிறவனையும் அதனால ஏற்பட்டதான முட்டாள்தனம் வந்தவனுக்கும் எது அந்யம் பிரத்யம் வேத்தி, இது வேறு அது வேறு அப்படின்னு நினைக்கிறான். நோ திருஷேகே ஆத்மாவு இதில்லை, கண்ணாடியில் இருக்கக்கூடியதான பிரதிபிம்பம் இப்படி நாம் இல்லையோ, அதே போல மனசுல ஏற்பட்டதான பிரதிபிம்பம் நான் இல்ல, இந்த பிரதிபிம்பத்துக்கு அப்பாற்பட்டவனாக அதையும் காணக்கூடியவனாக நான் இருக்கேன் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ சவயோக யோகினாம் பிரேட்டா, இவன் தான் யோகிகளுக்குள்ள ரொம்ப பெரியவன். நேதரஸ்யன்னம்சயா, வேற ஒருத்தரும் கிடையாது. இப்படி சொல்லியாச்சு ஆத்ம தத்துவத்தை. நீங்க சொன்னதெல்லாம் நன்னா இருக்கு, ஆனா எல்லாம் யுக்தியா சொல்றேன். இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்ற, நீங்க சொன்னதெல்லாம் வேதாந்தத்துல இருக்கோ, ஸ்ருதியில இருக்கோ, இருந்ததுன்னா அந்த வாக்கியம் எங்க இருக்க சொல்ற? விஜ்ஞாதே எத்து விஜ்ஞாதா சத்துவம் இத்யுக்ததே யதா சஸ்யாத் அனுபவ சஸ்ய ததோன்யோ அனுபவோ மிருஷா. விஜ்ஞாதேர் விஜ்ஞாதாரம் கொப்பத்தியே யோ விஜ்ஞாதேஹே விஜ்ஞாதாரம், அறிபவனுடைய ஸ்வரூபத்தை யார் அறிபவனை அறிபவன் யார் இருக்கானோ அவன் அழிவதில்லை. நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் புத்தி அறியத்தான் நான் சொல்லிட்டு இருக்க, அந்த புத்திய பார்க்கிறவன் ஒத்தன் இருக்கான், அவனன் நம்ம கவனிக்கணும். ஆயிரம் பேர் பார்த்ததுனால அது உண்மையாகாது. ஆயிரம் பேர் பார்க்கிறா சினிமாவை, அந்த ஸ்கிரீன்ல இருக்குன்னு பாக்கிறார், இந்த பக்கம் அந்த பக்கம் தலையாட்டாம அதையே பார்த்துட்டு இருக்கார். அதனால அது அங்க இருக்குன்னு உண்மையாயிடுமா? ஆனா எங்க இருக்கு? இதெல்லாம் பிலிம்ல தான் இருக்கு. நீங்க பார்த்ததெல்லாம் பிலிம்ல இருக்கு. அதுக்குள்ள அதுக்கு பின்னால இருக்கக்கூடியதான லைட்டுனால நீங்க பாக்கிற இடத்துல அது காணப்படுகிறது. இது எப்படின்னு, இது நன்னா தெரிஞ்சவன் கேட்ட பிறகு சொல்வார். படிச்சவன் பிசிக்ஸ் எல்லாம் படித்தவன் கேட்ட பிறகு சொல்லும், அவனும் சினிமா பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு போயிட்டே இருக்கா முழுக்க. அது எப்படின்னு பார்க்கறவங்கள என்னது எப்படின்னு கேட்டா ஞாபகம் வருது. மீதி சந்தத்தை நாலு பேர் மாதிரி இவனும் பார்த்து சிரிச்சு கை கொட்டி நாலஞ்சு தரம் பார்க்க வேண்டிய சினிமான் வேற சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறான் விவகாரம் முழுக்க. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் அனுபவம் வேறாக இருக்கு. அந்த வேறாக மாறுதலாக இருக்கக்கூடியதான அனுபவத்தை மாற்றி உண்மையை நாம் அறியணுமேயானால் அதற்கு வேதாந்த சிரவணம் உண்ணத்தான் வழி. ஆகையால் இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை மேல்பாகம் நாளைக்கு பார்ப்போம். ஓம்.